நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்று நமது நிகழ்ச்சியில் மருந்து இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத பிசியோதெரபி மருத்துவம் பற்றி விளக்குகிறார் பிசியோதெரபிஸ்ட் ராஜீவ் அவர்கள்.
வணக்கம் சார். இன்னைக்கு மருத்துவ முறைகள்ல நிறைய முறைகள், அதாவது நம்ம தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய இந்த சித்தா ஆயுர்வேதா இந்த மருத்துவ முறைகள் தவிர இன்னைக்கு இருக்கிற அலோபதி வரைக்கும் நிறைய முறைகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு குறிப்பிட்ட நோய்க்கும் ஒரு சில முறைகள் வந்து நல்ல பயனளிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க இந்த பிசியோதெரபி அப்படின்னு நம்ம சொல்ற இயன்முறை மருத்துவம், அது வந்து எந்த வகையில நோயாளிகளுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ இந்த இயன்முறை மருத்துவம்ங்கிறது என்ன அப்படிங்கறது சொல்லுங்களேன்.
இயன்முறை மருத்துவம் என்பது எந்தவித ஒரு மருந்தும் இல்லாம சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறைகள்ல வந்து ஒன்னா இருக்குங்க. இந்த சிகிச்சை முறை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்து இல்லாம இருக்கும். இது வந்து முக்கிய அம்சமாக வந்து வலியை நிவாரணம் பண்றதுதான் இதோடைய முக்கிய அம்சமா இருக்குதுங்க. வலிங்கிறது வந்து உடம்புல வந்து ஒரு சில அறிகுறியா வந்து ஏற்படும். ஏதோ ஒரு காயத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு அடிபட்டதுனாலயோ வந்து உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன இதுதான் வந்து வலி. அது ஒரு உணர்ச்சியா வந்து தெரியும். இந்த வலியை வந்து நம்ம பிசியோதெரபி மூலமா வந்து சரி செய்யலாம். பிசியோதெரபியில வந்து நம்ம வலி நிவாரணம் செய்யறதுக்கு வந்து ஒரு சில கருவிகளை வந்து நாங்க உபயோகப்படுத்திட்டு வர்றோம். அது டென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். டென்ஸ் என்பது வந்து டிரான்ஸ்கட்டினியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் IFT என்கிற ஒரு கருவியை வந்து யூஸ் பண்றோம். அது வந்து கழுத்து வலி, இடுப்பு வலி இது மாதிரி வலிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அது வந்து இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி என்று சொல்லலாம். இதை தவிர தெரப்பியூட்டிக் அல்ட்ராசவுண்ட், வேக்ஸ்பாத் தெரப்பி, மெழுகு வந்து உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய முறைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில கருவிகளை யூஸ் பண்ணி பிசியோதெரபினால வலிகளை வந்து குணப்படுத்தலாம்.
சரிங்க. அதாவது மருந்துகள் இல்லாம தேவை ஏற்படும் போது சில கருவிகளை பயன்படுத்தி வலிகளை குணமாக்குறதுக்கு இந்த பிசியோதெரபி முக்கியமா உதவி செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பிசியோதெரபி அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்துறாங்க, அதுல வந்து அந்த சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும்?
பிசியோதெரபியில வந்து மூட்டு வலிகளுக்கு, தோள்பட்டையில் வரக்கூடிய வலிகள், மற்றபடி உடம்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்கள்ல இருக்கக்கூடிய சவ்வுகள்ல ஏற்படக்கூடிய சுளுக்கு மற்றும் குதிங்கால் வலிகள், இடுப்பு வலிகள், கழுத்து வலிகள் இந்த மாதிரி வலிகளை வந்து குணப்படுத்த வந்து பிசியோதெரபியினுடைய கருவிகளை யூஸ் பண்ணி வலியை குணப்படுத்தி அதை தவிர வந்து அதனுடைய பலப்படுத்தும் எக்ஸசைஸ்களையும் சொல்லிக் கொடுக்கப்படும். இது மட்டுமல்லாம வந்து பக்கவாதம், இளம்பிள்ளை வாதம், சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில இன்ஜுரிகளையும், ட்ரமாட்டிக் பெயின் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய தலைக்காயம், ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி என்று சொல்லப்படும் தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில காயங்களையும், இந்த மருத்துவ முறையினால் நாள்பட்டு படுத்தப்படுக்கையாக கிடக்கும் ஒரு சில நோயாளிகளையும் இயன்முறை மருத்துவத்தினால் மறுவாழ்வு வந்து பெற வைக்கலாம்.
சரிங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் சொன்னீங்க. குறிப்பா வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து வயதாகும் போது ஓல்டேஜ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மற்ற சில பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய தொழில் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி தொழில் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு எந்த வகையில இந்த பிசியோதெரபி ஹெல்ப் பண்ணுதுங்க?
முதியோர்களுக்கு வந்து முழங்கால் வலி, தண்டுவடத்தில் ஒரு சில பிரச்சனைகள், முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய ஒரு சில சவ்வு அழுத்தம், தேய்மானம், நரம்பு அழுத்தம் ஆகிய தொந்தரவுகளையும் பிசியோதெரபி கொண்டு சரி பண்ணலாம். இதே தவிர வேலையில் ஏற்படும் தொந்தரவாக உக்கோரம் அமைப்பு, கோரம் சூழல், இது மூலியமாக ஒரு சிலருக்கு கழுத்து அல்லது இடுப்பு வலிகள், உட்கோரும் அமைப்பு, கம்ப்யூட்டர் பார்க்கும்போது ஒரு சில புவர் போஸ்டர், இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரே சிட்டிங்லேயே வந்து அதிக நேரம் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரே பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக வந்து பேக் இல்லாமல் திடீர்னு வந்து கூன் போட்டு உட்கோர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில நேரம் அவங்களுக்கு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ ஏற்படலாம். ஸோ அதை வந்து எர்கனாமிக் மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் வந்து கோரம் சேர், அப்புறம் கணினியினுடைய டேபிள், ஃபுட் வைக்கக்கூடிய ஒரு இடம், நம்மளது முழங்கை வைக்க ஆர்ம் ரெஸ்ட் வந்து சரியாக உள்ளதா என்று பார்க்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணோம்னா ஒரு நல்ல வந்து எர்கனாமிக் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணி அதனால வரக்கூடிய ஒரு சில கழுத்து வலி, இடுப்பு வலிகளை வந்து குறைக்கலாம். முதியோர்கள் வந்து உடல் வந்து எப்பவுமே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். காலையில வந்து கொஞ்சம் நடைப்பயிற்சியோ அப்புறம் எக்ஸசைஸ்கள் வந்து கொஞ்சம் காலை நேரங்களில் வந்து பண்ணிக்கணும். முதியோர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து காலையிலேயும் வந்து ஒரு சில உடல் பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா வந்து நாள் ஃபுல்லாக எப்படியா இருந்தாலும் நம்ம வேலைகள் செய்ய போகிறோம். ஸ்ட்ரெயின் எதுவும் ஆகக்கூடாது, வலைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நாள் ஃபுல்லாக வந்து வெட்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து உடல் பயிற்சியும் கொஞ்சம் நடைப்பயிற்சியும் உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமாக இருக்கும்.
சரிங்க, இப்போ இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுற மென்பொருள் இதுல வேலை செய்யறவங்களுக்கு இந்த நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி முதியோர்களும் சரி மற்றவர்களும் தொந்தரவுகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க பயிற்சிகளை வந்து சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னாக்க சில விபத்துகள்ல வந்து அடிபடக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி விளையாட்டுத் துறையில இருந்து இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஏற்படுறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் கூட பிசியோதெரபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லீங்களா?
நிச்சயமாங்க, விபத்துல அடிபடுறவங்களுக்கு வந்து முதல் உதவிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மருத்துவ முறைகள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கால் வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு மறுவாழ்வு தரக்கூடிய அளவுக்கு சாதாரண சுளுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா பிசியோதெரப்பியிலேயே வந்து சரி பண்ணிடலாம். மேக்சிமம் இந்த கருவிகளை கொண்டு வலியை நிவாரணப்படுத்திடலாம். சப்போஸ் வந்து எலும்புகள் முறிவு ஏற்பட்டதுன்னா அதுக்கு தகுந்த சர்ஜரி முடிச்சுட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவா பிசியோதெரப்பியினுடைய எக்ஸசைஸ்களை வந்து பண்ணி சொல்லித்தரலாம். இதை தவிர வந்து ஹெட்லிங் கூட வந்து அடிபடலாம் ஆக்சிடென்ட் அப்போ. ஸோ அதை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தகுந்த சிகிச்சைகள்லாம் எடுத்துட்டு முடிவாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மறுவாழ்வு தர்ற அளவுக்கு வந்து பிசியோதெரப்பி வந்து அங்கே பங்கு பெறுது. விளையாட்டுகளில் வந்து நிறைய ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி ஒரு சில தொந்தரவுகள் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து மேக்சிமம் வந்து பிசியோதெரப்பி எக்ஸசைஸ்களை வந்து பண்ணியே குணப்படுத்தலாம். ஸோ விளையாட போவதற்கு முன்பு வந்து ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்களை எல்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எனி இன்ஜுரி ஸ்ட்ரெயின் ஏற்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பயன்படுத்தி வலியை வந்து சரி செய்துக்கலாம். பிசியோதெரப்பி வந்து இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவுகளிலும் முக்கியமான வந்து ஒரு பங்கு வகிக்கிறது. முக்கியமாக ஐசியில் வந்து படுத்த படுக்கையா இருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் வந்து பிசியோதெரப்பி மூலம் வென்டிலேட்டர்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கும் மூச்சு பயிற்சிகள் அனைத்தையும் சொல்லி கொடுத்து குணப்படுத்துறதுக்கும் பிசியோதெரப்பி வந்து உபயோகப்படுகிறது.
இப்போ பிசியோதெரப்பி அப்படிங்கும் போது நீங்க ஆரம்பத்துல உங்ககிட்ட வந்து நீங்க கொடுக்கற அந்த சொல்லி கொடுக்கற பயிற்சிகள், அதாவது நீங்க வந்து முதல்ல அந்த என்ன தொந்தரவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்கான இதெல்லாம் செய்வீங்க, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்துக்க சொல்லி சொல்வீங்க. இப்போ பயிற்சிகளும் போது கொஞ்ச நாள் தொந்தரவு இருக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க இல்லீங்களா? பிசியோதெரப்பி பத்தி விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குங்க நீங்க பார்த்த வரைக்கும்?
பிசியோதெரப்பியினுடைய விழிப்புணர்வு வந்து குறைவா தான் இருக்கு. ஏன்னா அது வந்து பிசியோதெரப்பினா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதே வந்து யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு தெரியறது இல்ல. பிசியோதெரப்பியில வந்து அவங்க இப்ப வலியோட வர்றாங்க, வலியை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் வந்து பிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு இது வந்து வச்சிருக்காங்க. சோ அது வந்து வலியை சரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்து அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த வலி இல்லாம இருக்கிறதுக்கு தான் வந்து பிசியோதெரப்பியில வந்து சொல்லித்தர போறாங்க. சோ அது வந்து தெரியாம விழிப்புணர்வு இல்லாமையும் கூட இருக்கு. பொதுவா வந்து ஒரு பிரச்சனையின் எடுத்துட்டா வந்து சிவியரா போலாம். ஒரு அக்யூட் ஸ்டேஜ்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சில நாட்கள்லயே வந்தா சீக்கிரமாவே வந்து இந்த பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தலாம். இதே வந்து பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பல நாள் கழிச்சு வந்ததுன்னா பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வந்து பண்ண முடியும். இப்போ ஒரு கழுத்து வலியில் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா வந்து பிசியோதெரப்பி நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு 5-10 நாட்கள் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். முதல்ல வலிகளையெல்லாம் சரிப்படுத்தி அந்த கருவிகளையெல்லாம் யூஸ் பண்ணி வலிகளை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் பயிற்சிகளையெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தவாறு செஞ்சால் ஒரு மினிமம் ஒரு மாதத்தில் வந்து பூர்ணமாக வந்து குணமடைஞ்சிடலாம். ஒரு சில வாத பிரச்சனைகளுக்கெல்லாம் 3 மாதங்களிலிருந்து 6 மாதம் வரைக்கும் பிசியோதெரப்பி பயிற்சிகளை எடுத்தாங்கன்னா முழுவதுமாக குணமடையலாம்.
சரிங்க, இப்ப குறிப்பா நீங்க இந்த பிசியோதெரப்பி மூலமா அவங்களை எந்த அளவுக்கு குணமடைய வைக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுங்களா?
முதியோர் இல்லங்களுக்கு வந்து போகும்போது ஒரு சில வயசானவங்களுக்கு நிறைய வலிகளும் மொட்டி வலிகளும் இடுப்பு வலிகளும் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து பிசியோதெரப்பி வந்து நானே சென்று கொடுத்து அப்புறம் வலிகளையெல்லாம் போக்கி பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரீஹாபிலேஷன் சென்டர்லையும் வந்து நிறைய பேஷண்ட் வந்து பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து பயிற்சிகளை வந்து சொல்லி கொடுத்து அவங்களும் டெய்லியும் வந்து அவங்களுடைய அட்டண்டர்ஸ் வந்து அந்த டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அவங்களும் வந்து அந்த எக்ஸசைஸ்களை வந்து பின்பற்றி தான் இருக்காங்க.
சரிங்க. இப்போ பிசியோதெரபி பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, இதுல சிறப்பு மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
பிசியோதெரபியில சிறப்பு மருத்துவ பிரிவுகள்னு சொன்னா ஒரு சில மருத்துவ முறைகள் இருக்கு. முதல்ல வந்து ஆர்த்தோபீடிக் தனியா மருத்துவ சிறப்பு மருத்துவ பிரிவு இருக்கு, அப்புறம் நியூரோலஜி இருக்கு, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் கைனகாலஜி, ஜீரியாட்ரிக் அண்ட் ரீஹாப்டேஷன், கம்யூனிட்டி ரீஹாப்டேஷன், பீடியாட்ரிக் நியூரலஜி, எர்கனாமிக் ரீஹாப்டேஷன் போன்ற பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகளும் அதில் இருக்கு. மேலும் பிசியோதெரபியில வந்து இளம்பிள்ளை வாதம் போன்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தக்கூடிய அளவுக்கு வந்து பயிற்சிகளை கொடுத்து அவங்க திரும்பவும் வந்து மறுவாழ்வுக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்து பிசியோதெரபி வந்து ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி என்று சொல்லப்படும் ஒரு சில தொந்தரவுகள் வந்து பிரச்சனைகள் வந்து ஒன்னா டிராவல்னாலேயோ இல்ல பைக் ஓட்டுறதுனாலயோ அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதையும் பிசியோதெரபி பயிற்சிகளை கொண்டு பூர்ணமாக சரி செய்யலாம். இதுல நான் கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, டெய்லி வந்து உடல் பயிற்சி வந்து நீங்க டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டியில ஒரு இதாவே வந்து மார்னிங் செய்யணும். நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை டெய்லி வந்து செய்யணும். இந்த மாதிரி வந்து பயிற்சிகளை பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் பின்னாடி எதுவும் வராம முன்னாடியே வந்து ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு கிடைச்சதுன்னா, சோ மறுபடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவா இருக்கு. அதனால வந்து நீங்க உடல் பயிற்சிங்கிறது நீங்க ரொம்ப முக்கியமா பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், ஃபுட் ஹேபிட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அன்றைய காலத்திலிருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மாறி இருக்கு. இதனால வந்து ஒரு சில வியாதிகள் வந்து ஈஸியா நமக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படி வாழ்றோம் லைஃப் ஸ்டைலுங்கிறத வந்து நம்ம கரெக்டா வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்களும் கரெக்டா இருக்கணும், வேலையினுடைய நேரங்களும் வந்து தகுந்த நேரத்துல வந்து வேலைக்கு போகணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப வந்து பிரச்சனை அதிகமாகவும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா நீங்க வந்து அருகில் உள்ள பிசியோதெரபிஸ்டே போய் அணுகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி எனப்படும் ஒரு சில வலிகள் வந்து டிராவலிங்னாலேயோ இல்ல பைக் ஓட்டுறதுனாலயோ இல்ல ட்ரெயின் டிராவலிங்னாலயோ அதனால வந்து ரிப்பீட்டடா வந்து மறுபடியும் வந்து வலிகள் வந்து அதிகமாகி இன்னும் ஸ்ட்ரெயினை வந்து அதிகம் உண்டாக்கும். அந்த மாதிரியான ஸ்ட்ரெயின்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல மறுபடியும் வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகாம தவிர்க்க வந்து ஒரு சில பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் யூஸ் பண்றதுனால வந்து ஃபர்தரா மறுபடியும் வந்து பெயினை வந்து அதிகப்படுத்தாம அது வந்து பாத்துக்கும். இது போன்ற அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா பக்கத்தில் உள்ள பிசியோதெரபிஸ்டை சென்று சரி செய்து கொள்ளலாம்.
சரிங்க. மருந்து இல்லாத, அதனால பக்க விளைவுகள் எதுவும் இல்லாத இந்த இயன்முறை மருத்துவம் என்கிற பிசியோதெரபியை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த நீங்க கொடுத்த இந்த விவரங்களுக்காக நம்முடைய சமுதாய வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
நண்பர்களே, இதுவரைக்கும் மருந்து இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத பிசியோதெரபி மருத்துவம் பற்றி விரிவாக விளக்கினார் பிசியோதெரபிஸ்ட் ராஜீவ் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் எண்ணங்களும் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்வதாக இருந்தால் 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிலும், கடிதம் வாயிலாக தெரிவிப்பதாக இருந்தால் சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியிலும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.